தலைப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேர் இஸ் காட், கடவுள் எங்கே இருக்கிறார்? கல்லிலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், இப்படிலாம் புறஜாதிகள் சொல்லுகிறாங்க இல்லையா. இப்போ நாம ஆவிக்குரியவர்களாகிய நாம இதை பற்றி சிந்திப்பதற்கு, வசனத்தின் அடிப்படையில் சிந்திப்பதற்காக இந்த தலைப்பில் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, எங்களை அழைத்து கொண்டு வந்த தெய்வமே, என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்திரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற எங்களோடு நீர் பேச வேண்டும் என்கிறேன். பலவிதமான பிரச்சனையோடு வந்திருக்கிற இந்த மக்கள் தேவரே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீர் தீர்த்து யாரும் வெறுங்கையாக போகாதபடி ஒரு ஆசீர்வாதத்தோடு செல்ல ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை அளிக்க வேண்டும் நான் சொல்கிறேன். யார் யார் என்னென்ன பாரத்தோடு இங்கு வந்தாங்களோ அந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து அவர்களை விடுதலை பண்ணும். சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை பண்ணும். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு இருக்கிறவங்க, இந்த கலாச்சாரத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்னமாக முடியுமோ என்று பயந்து பயந்து வேதனையோடு இருக்கிற பெற்றோர்கள், அவருடைய பாரத்தை நீர் அறிவீர். ஆண்டவரே, அந்த பாரம் உமக்கும் உண்டு. இங்க இருக்கிற இந்த நாட்டில் வளருகிற எங்களுடைய பிள்ளைகள், அவங்களை பற்றி யாரும் குற்றம் சொல்லாதபடி சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க உதவி செய்ய மாட்டேன். இந்த கிருபை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். அப்போ கடவுள் எங்க இருக்கிறார் என்பதை விட முதலாவது கர்த்தர் யார், கடவுள் யார் என்றதையும் நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். முதல்ல மனுஷன் யாருன்னு தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மனுஷன் யார்? இப்ப வேதத்துல ஆதியாகம் புஸ்தகம் 1:26 ஆண்டவர் திடீர்னு அவருடைய உள்ளத்தில் ஒரு யோசனை தொடங்கி அவரே சொல்லிட்டார், நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை குழைச்சி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மைய மனுஷனாக்க ஏற்பாடு பண்ணார். அப்போ அதுல அவர் சொன்ன வார்த்தை என்ன? நம்மை போல ஒருவனை, புளூரில் சொல்றார், என்னை போல ஒருவனைன்னு சொல்லல. இந்த இடத்துல தான் நம்முடைய தேவன் திரியேகமாக இருக்கிறார். அந்த திரியேகம், ட்ரினிட்டி என்ற வேர்டு பைபிள்ல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. திரியேகம் என்ற வார்த்தை பைபிள்ல ஒரு இடத்துலயும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா நம்முடைய தேவன் திரியேகம் உள்ளவராக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆதியாகமத்தினுடைய முதல் வார்த்தையே அந்த திரியேகத்தை தான் காமிக்குது. இந்த இடத்துல நம்மை போல, நாம், நாங்கள், நம்மை, இதெல்லாம் ப்ளூரல் வேர்டு. அப்போ பன்மையில சொல்லப்படுகிறது. அப்ப நம்மை போலனா தேவன் ஆவியா இருக்கிறான்னு வசனம் சொல்லும்போது தேவனுக்கு எந்த சரீரம்? ஏன்னா நமக்கு கை, காலு, மூக்கு எல்லாமே இருக்குது. அப்போ ஆண்டவருக்கும் அந்த மாதிரி தானே இருந்துக்கணும். அப்படிதான் இருக்குது, இல்லனா அதே மாதிரி ஷேப்ல நம்மளை கொண்டு வந்திருக்க மாட்டார். அவருக்கும் கண்கள் உண்டு, அதனாலதான் அவருக்கு பேரே காண்கிற தேவன். உன் வேதனையை பார்க்கிறார். என்ன நோக்கத்தோடு இங்க வந்திருக்கிற? உன்னுடைய ஊருக்குள்ள என்னென்ன பிரச்சனை, உன்னுடைய நாட்டில் நீ யாருக்காக பாரப்படுற, அதெல்லாம் காண்கிற தேவனா இருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்றான் 129 கர்த்தாவே, நீர் என்னை தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய உட்காருதலை, என்னுடைய நடக்குதலை எல்லாவற்றையும் அறிகிறீர். இந்த உணர்வு ஒருத்தனுடைய உள்ளத்துல இருக்குமானா உலகத்தினுடைய எந்த பகுதிக்கு போனாலும் அவன் பாவம் செய்ய மாட்டான், இருட்டில் பாவம் செய்ய மாட்டான், அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாவம் செய்ய மாட்டான். கர்த்தரை என்னை பார்க்கிறார், அவருக்கு கண்கள் உண்டு, அவர் காண்கிற தேவன், அவர் பேசுகிறார், அவருக்கு வாய் உண்டு, அவர் பேசுகிற தேவன், அவருக்கு காது உண்டு, நீ செய்யற ஜபத்தெல்லாம் அவர் கேட்கிற தெய்வம், ஜபத்தை கேட்கும் தெய்வம் என்று அவருக்கு பேர் உண்டு. அதே மாதிரி அவருக்கு கை உண்டு. பைபிளை பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டில் அவருடைய வலது கை இதை செய்தது அப்படின்னு வசனத்தை பார்க்கிறோம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை இருக்குது, அதுவே அவருக்கு கரம் உண்டு. நம்மை போல ரெண்டு கரம் உண்டு, நம்மை போல ரெண்டு கால்கள் உண்டு. ஐயோ, இதோ புயல் அடிக்குது, படகு முழுக போகுது, காப்பாற்றும் என்று சொல்லி சீஷர்கள் கத்தும் போது கடற்கரையிலிருந்து கர்த்தர் நடந்து வந்தார். இயேசு தண்ணீர் மேலே நடந்து வந்தார். பிரச்சனை எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கே வந்து உன்னை ரெஸ்கியூ பண்றார். வேதனை எந்த இடத்துல அனுபவிக்கிறியோ அந்த இடத்திலே வந்து உன்னுடைய வேதனைகளை துக்கங்களை அதை சந்தோஷமாக மாற்ற அவர் நடந்து வருகிற தேவன். அவருக்கு கால்கள் உண்டு. மோசே ஒரு நாள் கர்த்தர் இடத்துல கேட்டான், அண்டவே ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசை. அப்ப ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நேசிக்கிறபடினால உன் ஆசையை நான் நிறைவேற்றேன், ஆனா என்ன பார்த்தா உயிரோடு இருக்க முடியாது. அது ஒரு காரியம் செய்யறேன், நான் உங்ககிட்ட பேசிட்டு நான் ரிட்டர்ன் ஆகி திரும்பி போகும்போது என் முதுகு நீ பார்ப்ப, அவ்வளவுதான் உனக்கு, அது உனக்கு தெரிஞ்சா போதும். அப்போ முதுகுன்னு ஒண்ணு இருந்தா நெஞ்சின்னு ஒண்ணு இருக்குமே. ஆகவே கடவுள் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்மை போல அவர் இருப்பார், அவ்வளவுதான். டோட்டலா சொல்லிட்டா அப்படிதான் சொல்ல முடியும். நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரிதான் கடவுள் இருப்பார். கருப்பா சிகப்பா மஞ்சளா இதெல்லாம் நம்ம ஆராய முடியாது. ஆகவே நம்மை போலவே கர்த்தர் இருக்கிறார். அவர் உடனே என்ன செஞ்சாரு, இந்த மண்ணை குறைச்சி தான் கை இருக்கிற மாதிரியே கையை உண்டாக்கினார், மூக்கு இருக்கிற மாதிரியே மூக்கு உண்டாக்கினார், கண்ணை உண்டாக்கினார், தலையை உண்டாக்கினார், காலை உண்டாக்கினார். உண்டாக்குனதுக்கு அப்புறமேல அதன் நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனே வசனம் சொல்லுது, அவன் ஜீவனும் ஆத்மாவும் உடையவனாக மாறிவிட்டான், ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான். இப்ப அந்த முழு மனிதனுடைய சரீரத்துக்குள்ள ஆவி ஆத்மா சரீரம் இந்த மூணும் சேர்ந்தது தான் மனுஷன். ஆவி ஆத்மாவே நம்ம பார்க்க முடியாது, ஆனா சரீரத்தை நம்ம பார்க்க முடியும், நம்ம சரீரத்தை நாமளே பார்க்க முடியும். ஆவி வந்து எப்பவுமே ஆண்டவரோடு உறவாடுகிறது, அது ஸ்பிரிச்சுவல் காரியங்களை பற்றி உள்ள காரியம். ஆத்மா ஆவியான் சொல்றத செயல்படுத்துவதற்கு சிந்திக்கிற தன்மையும் இன்டலெக்சுவல் மைண்டும் உள்ளது ஆத்மா. இந்த ஆத்மா செய்ய சொல்றத இந்த சரீரம் செய்யணும். சில சமயத்தில் இந்த சரீரம் அந்த சொல்ற மாதிரி கேட்கறது இல்லை, ஆனா இந்த சரீரம் அதுக்காக தான் உண்டாக்கப்பட்டது. ஆவி ஆத்மா எப்படி சொல்லுதோ அதன்படி நடக்கணும். ஆகவே இந்த சரீரத்தை கர்த்தர் நமக்கு கையில் கொடுத்திருக்கு, நமக்கு கொடுத்திருக்கிறார். இது வந்து நிலையான ஒரு சரீரம் அல்ல. எந்த நேரத்திலையும் உயிர் போயிடுச்சுனாக்கா இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடும். அப்போ வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் ஒருத்தன் செத்தா என்ன ஆகும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. பிரசங்கனுடைய புஸ்தகம் 12:7 ஒருத்தன் மனுஷன் செத்தா சரீரம் மண்ணுக்கும் ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கும் போய் சேர்ந்துருது. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த செத்து போன ஆவிய நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டா பாரடைஸ்ல கொண்டு போய் வைக்கிறார், நீ மனம் திரும்பாம செத்து போனா பாதாளத்துல உன்னை கொண்டு போய் வைக்கிறார். இந்த ரெண்டும் பரலோகம் நரகம் அல்ல, நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் பரலோக நரகம். அதுவரைக்கும் இந்த ரெண்டு இடமும் செத்து போன ஆவிகள் தாபிரிக்கிற ஒரு இடம். இதுல இருக்கும்போதே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நியாய தீர்ப்புல நமக்கு எங்க கிடைக்கும்ன்றது உறுதியா தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் 11 ஆகுது, இப்போ நானும் செத்து போயிட்டேன்னா பரலோகத்துல என் புருஷனை பார்க்க முடியுமா, என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், உன் புருஷன் முதல்ல பரலோகத்தான் போனான்றது என்ன உறுதி, அவர் ரட்சிக்கப்பட்டாரா? அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு போவாருங்க, மிஷினரி பணிக்கெல்லாம் நிறைய பணம் கொடுப்பாருங்க, நாங்களே ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருக்கிறோம். நான் கேட்ட கேள்வி என்ன, ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்னு கேட்டேன். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஒழுங்கா திருவிருந்து எடுக்கிறாங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு போறாங்க. இவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒழுங்கா போறவங்களுக்கு தான் பேரு பைபிள் சன்மார்க்கன் பேர் வச்சிருக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோபனுடைய புஸ்தகம் 9:22 நான் துன்மார்க்கனோடு சன்மார்க்கனை அழிப்பேன். பிரசங்கனுடைய புஸ்தகம் 3:17 யோபனுடைய புஸ்தகம் 14 எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:21 நீங்க பார்த்தா, நான் துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் நரகத்தில் பிடிச்சு தள்ளுவேன், அழிப்பேன், நியாய தீர்ப்பில கொண்டு வந்து நிறுத்துவேன், இப்படி எல்லாம் சொல்றாரு. துன்மார்க்கனை அழிக்கிற நியாயம், சன்மார்க்கனை அழிக்கிற. யார் சன்மார்க்கன்? நல்ல நல்ல காரியங்களை செய்யறானே அவன் தான் சன்மார்க்கன். தப்பு தண்டா செய்யாதவன். நான் உண்டு, என் மனைவி உண்டு, ஒழுங்கா சாச்சுட்டு போறோம், ஒழுங்கா காணிக்க கொடுக்கறோம், தசம்பாகம் கொடுக்கறோம், உபவாசம் எடுக்கிறோம், இதான் சன்மார்க்கன். இது கிரியைகள். கிரியைகளை வச்சு கர்த்தர் நியாயம் தீர்க்கிறதே கிடையாது. நான் உண்மையானவன். நம்மளை விட முஸ்லீம் எத்தனையோ பேர் உண்மையானவங்க இருக்கிறாங்களே. பொய் பேசாதவங்க இருக்கிறாங்க, திருடாதவங்க இருக்கிறாங்க, இந்து மதத்திலேயும் அப்படி இருக்கிறாங்க. கிரியைகளை மாத்திரமே கர்த்தர் கணக்கில் எடுத்திருந்தா இந்துக்கள் முஸ்லீம் எல்லாம் பரலோகம் வந்துடலாமே? முடியாது. கிரியைகள் மாத்திரமே கர்த்தர் கணக்கில் எடுக்கல, விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. அதே மாதிரி கிரியை இல்லாத விசுவாசமும் செத்தது. இது ரெண்டு பேரலலா போகணும். சிலருக்கு விசுவாசம் இருக்கும், கிரியை இருக்காது. சிலருக்கு கிரியை உண்டு, விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது என்ன? வசனத்தின்படி நடக்கிறது. அவன் தான் விசுவாசி, அவன் தான் பிலிவர் சொல்லலாம். எல்லா காரியத்துக்கும் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறானே அவனை தான் விசுவாசி என்று சொல்லலாம். அப்ப தெய்வத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் அவன நல்ல ஒரு பிலிவர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்ப அந்த பிலிவர் என்ற பேர் மாத்திரம் போதாது, கிரியைகளிலும் நம்ம அதை காமிக்கணும், சாட்சியிலையும் நம்ம காமிக்கணும், செயலிலும் காமிக்கணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒன்னு இருந்து ஒன்னு இருக்கக்கூடாது. இல்லாம இருந்ததுனாக்கா அது பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது, கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததுன்னு சொல்றாரு. இப்ப டாக்டர் புஷ்பராஜ் எப்படிங்க? அவர் நல்ல பிரீச்சருங்க, நல்ல ஜெபிக்கிறவர், ரொம்ப நல்ல ஒழுக்கமானவர். எதை வச்சு சொல்றேன்? நான் இப்படி பிரசங்கம் பண்றதை வச்சியும், என்னுடைய பத்திரிகையை வச்சு தான் சொல்றேன். என்னுடைய அந்தரங்கம் உங்க யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய மனைவிக்கு கூட என்னுடைய உள்ளத்துல நான் என்ன யோசிக்கிறேன்றது என் மனைவி கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. மனிதன் பார்க்கிற விதத்தில் நான் பார்க்கிறதில்லை. மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ மனுஷர்கள் சொல்லுகிற நீதிமான், மனுஷர்கள் சொல்லுகிற சன்மார்க்கன், கிரியைகளை வைத்து அவன் சன்மார்க்கன் சொல்றான் இந்த உலக ஜனங்கள். ஆனா ஆண்டவர் அவருடைய இருதயம் வசனத்தின்படி ஜீவிக்காததுனாலே துன்மார்க்கனோடு அந்த சன்மார்க்கன் சொல்லப்படுகிற உலக மக்கள் சொல்லுகிற அந்த சன்மார்க்கனை நரகத்தில் பிடிச்சு தள்ளார். இதுதான் அந்த வசனத்தினுடைய வியாக்கியானம். ஏன் சன்மார்க்கனை கர்த்தர் அழிக்கிறார்? அவன் நல்லவன் தானே, வசனத்தின்படி ஜீவிக்காதவன். எல்லா காரியத்துக்கும் வசனத்தின்படி நம்ம வாழ்றோமா? ஒரு கல்யாணம் செய்யறோம், வசனத்தின்படி நம்ம கல்யாணம் பண்றோமா? அப்ப வசனத்தின்படி எப்படி கல்யாணம் பண்றது? விசுவாசி அவிசுவாசியோட இணையக்கூடாது. அந்நிய நோகத்தில் நீங்கள் இணைக்கப்படக்கூடாது. ஒரு கிறிஸ்துவ விசுவாசி ஒரு இந்து மகளையோ இந்து பொண்ணையோ இந்து பாப்படையோ கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் அந்நிய நோகத்தில் இணைக்கப்படுகிறது பேர். இதை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்கிறது இல்லை. அப்போ கர்த்தர் சொல்றது சேர்க்கறது எப்படின்னா, விசுவாசி விசுவாசியோடு இணைக்கப்படுது. இதுதான் வசனத்தின்படி. அதனால்தான் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். கடவுளா பார்த்து ஒருத்தனை இணைக்கிறது இல்ல. சில எல்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படும். உலகம் மட்டும் தான் சொல்றாங்க, பைபிள் அப்படி சொல்றது கிடையாது. பெத்தவங்க பார்க்கறாங்க கல்யாணம் பண்றாங்க, சிலர் அவனே பார்த்துக்கிறான் கல்யாணம் நடக்குது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் இணைக்கிறதை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னா வசனத்தின்படி இணைக்கிறவன் தான் கர்த்தர் இணைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வசனத்தையும் கடவுளையும் நம்ம பிரிக்கவே முடியாது. வார்த்தை தேவனானது, தேவன் வசனமானார் அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ வசனத்தின்படி யார் ஜீவிக்கிறாங்களோ அவங்களது, அவங்களுடைய வாழ்க்கை தான் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. அவங்க திருமணம் வசனத்தின்படி தன்னுடைய திருமண வாழ்க்கையை நடத்துறாங்களோ அவங்க தான் கர்த்தர் சேர்க்கிறது. இவங்களை எந்த கோர்ட்டும் பிரிக்கக்கூடாது, எந்த ஜட்ஜும் பிரிக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் வந்து யூனிவர்சல் லா, எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்துகிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறவங்க தான் சரியானவங்க. அப்போ செத்து போனவங்க கர்த்தருடைய கருத்துக்கு அந்த ஆவி ஆத்மா போயிடுது. கர்த்தர் அவங்கள ரெண்டு இடத்துக்கு போறார். இந்த அம்மாவுடைய கேள்வி கேட்டது என்ன? மனம் திரும்பினாங்களா புருஷன் சொன்னதுக்கு இவங்க இவ்வளவு கதையும் சொல்றாங்க. ஒழுங்கா போறாரு, ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறாரு. அதல்ல, மனம் திருப்புதல், பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. அதுதான் மனம் திருப்புதலுடைய அர்த்தம். ஒன்னியவன் 1 அதிகாரம் 8 வசனத்துல, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருக்கிறோம். நமக்குள் சத்தியம் இல்லை. சத்தியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? எஸ் இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப சத்தியம் இல்லைன்னா இயேசு இல்லை. யாருக்கு இல்லை? எனக்கு பாவமே இல்லைன்றானே அவனுக்கு இயேசு இல்லை. ஒருவேளை நம்ம சரீரத்தில் பாவம் செய்யல, ஆனா கற்பனையில நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்முடைய கண்களில பாவம் செஞ்சிருக்கோம், ஆபாசத்தை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சோ சிந்தனைகளே கரைப்பட்டு போகிறோம். சரீரத்தில் கரைப்படல, சிந்தனைகளிலே கரைப்படுகிறோம். இதெல்லாம் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவும். அப்ப அந்த கழுவணும் அப்படின்னாக்கா நீ அதை கன்ஃபெஸ் பண்ணணும், அறிக்கை செய்யணும். நான் பாவி, உம்முடைய பார்வையில நான் குற்றவாளி, நான் தவறு செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அறிக்கை செஞ்சா உடனே அவர் மன்னிக்கிறாரா? அதுக்கு என்ன உறுதி? 1 யோவான் 1:9 நாம் பாவத்தை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். சோ மன்னிச்சது உண்மையானா, நீ அறிக்கை செஞ்சது உண்மையானா அவர் மன்னிச்சதும் உண்மை. எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்? மன்னிப்பு பெற்ற உடனே உன் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வரும். முன்னெல்லாம் பைபிள் வாசிக்கவே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இப்போ நிறைய நேரம் பைபிள் வாசிக்கணும் போல தோணும். ஜெபிக்க முன்னாலெல்லாம் இஷ்டமே இருக்காது. இப்ப நீ ஒரு ட்ரெயினுக்கு நிக்கிற, பஸ்ஸுக்கு காத்திருக்கிற, கார்ல உட்காந்துருக்கிற, ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும் போல நமக்கு தோணும். அந்த ஆசை, ஜெபிக்கிற ஆசை நமக்கு வருதுன்னா அதுதான் மனம் திருப்புதலுடைய பெரிய மாற்றம். மற்ற இடத்துக்கெல்லாம் கெட் டுகெதருக்கெல்லாம் போவேன், ஆனா கூடி ஜெபிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தா ஜெபிக்கிற கூட்டத்துல போய் நானும் போய் சேர்ந்து மற்றவங்களுக்காக நானும் ஜெபிக்கிறேன். அந்த ஆசை உனக்குள்ள வரும். எப்ப வரும்? நீ சரியான மனம் திரும்புதல் உனக்கு இருந்து நீ பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றிருந்தா இந்த சேஞ்சஸ் எல்லாம் உடைய வாழ்க்கையில் வரும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதோட இல்ல, பழையவர்களெல்லாம் ஒழுங்கு போயிடுது. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், அந்த பழைய தொடர்புகள் எல்லாம் போயிடும். இப்ப புது வாழ்க்கை, புது ஜீவியம், புதிய சந்தோஷம். இதுதான் வேத புஸ்தகம் சொல்லுது. நீதிமொழி புஸ்தகம் 28:13 பாவங்களை மறைக்கிறவனுக்கு தான் லைஃப் இல்ல, வாழ்க்கை கிடையாது. ஆனா அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன், அறிக்கையிட்டவனுக்கு அல்ல, நான் பாவி இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறேன்னு ஓப்பனா நீ கன்ஃபஸ் பண்ணணும். அது பண்ணி அந்த பாவத்தை நிறுத்தி இருக்கணும். அப்படின்னா அவனுக்கு தேவனுடைய இறக்கம் அவனுக்கு வருது. பாவத்தை மறைக்கிறவனுக்கு வாழ்க்கை இல்லை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் தேவனுடைய இறக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா வியாதி நல்லாயிடும். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய பிரச்சனைகள் மாறி போகும். தேவ இறக்கம் வந்தா உன்னுடைய ஜாபில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும், உயர்வுகள் வரும். தேவ இறக்கம் வந்துச்சுன்னா உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. அந்த இறக்கம் வரணும், அந்த இறக்கத்துலதான் நம்ம வாழணும். அந்த கிருபை நம்முடைய ஜீவித்துக்குள்ள கடந்து வரணும். அதனாலதான் கிருபினாலதான் ஒருத்தனுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருது. ஒருத்தர் பாடினார், ரொம்ப அழகா பாடினார், கிருபையே கிருபையேன்னு சொல்லிட்டு. எப்பவுமே அந்த கிருபை மாத்திரம்தான். நான் துக்கப்படுகிற வேலையத்தில் அந்த கிருபை என்னை எப்பளெல்லாம் தேர்ச்சிச்சு தெரியுமா? நான் வேதனைப்பட்ட நேரத்தில் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட என்னை புரிஞ்சிக்காம என்னை ரொம்ப வேதனைப்படுத்தினாங்களே, அப்போ உங்களுடைய கிருபை என்னை தேய்ச்சினதுன்னு அந்த பாட்டில் வருது. அந்த பாட்டை நீங்கள் கத்துங்க, கிருபையை. அதனுடைய ஆர்மை எனக்கு சரியா தெரியல, கடைசி நாளைக்கு தேண்டா அந்த வார்த்தையை நம்ம பாடலாம் நாம. அப்போ அந்த மாதிரி கிருபை தான் நம்ம கத்துருக்கு, நமக்கு வேணும். அந்த கிருபை தான் மரண வரைக்கும் நம்மளை வழி நடத்த முடியும். அந்த கிருபையில தான் நானும் வாழ்கிறேன், நீங்களும் வாழணும். அந்த கிருபிக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தாவீது சொல்றேன், உங்களுடைய கிருபையை என்னை விட்டு எடுத்து போடாதீர். அந்த கிருபை தான் என்னை ஆறுதல் படுத்துது. உங்களுடைய கிருபை இல்லைன்னா என்னால் ஜீவிக்க முடியாது. அந்த கிருபிக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ இந்த மாதிரி உள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய ஜீவியம், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். சன்மார்க்க வாழ்க்கை அல்ல, நல்லவனா வாழ்கிற வாழ்க்கை அல்ல, வசனத்தின்படி வாழ்கிறோமா அதுதான் கேட்கிறார். நீ மனம் திரும்பி நீ புதிய வாழ்க்கை தொடங்கினா வசனத்தின்படி நீ ஜீவிப்ப. அந்த மனம் திரும்புதல் அடைஞ்சவனுக்கு தான் வசனத்தின்படி வாழணுன்ற ஆசை அவனுக்குள்ள வரும். இப்படி கர்த்தர் நம்மிடத்தில் சொல்கிறார். அப்ப நான் இந்த மாதிரி சொன்னேன், முதலாவது உங்களுடைய புருஷன் மனந்திரவனா இல்லையான்றதை நீங்க சரியாகவே தெரிஞ்சுக்கல. நீங்களும் மனந்திருப்பி அவனும் மனந்திருப்பிருந்தா பரலோகத்தில் அல்ல. மனுஷனை ஐடென்டிஃபை பண்றது மூணு இடத்துல தான் செத்து போனவங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியும். இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது செத்து போன என் புருஷன், இது செத்து போன என்னுடைய முதல் மகன், செத்து போன என்னுடைய ரெண்டாவது மகள், செத்து போன எங்க அக்கா அப்படின்றத எந்த இடத்துல நாம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ஒன்னு பாதாளம், பரதேசி. இந்த ரெண்டு இடத்துலயுமே செத்து போனவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆபிரகாம் ஆபிரகாம் மாதிரியே இருப்பார், ஈசாக்கு ஈசாக்கு மாதிரியே இருப்பார், லாசரு லாசரு மாதிரியே இருப்பார். நீயும் ரட்சிக்கப்பட்டு மனந்திருப்பியிருந்தா அவங்களுடைய நீயும் ஒருத்தனா இருப்ப, அது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். புருஷனும் மனைவியும் ஒரே மாதிரி ரட்சிக்கப்பட்டிருந்தா ஒரே இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. உடனே என் மனைவி இதான் என் புருஷன், ரெண்டு பேருமே நம்ம ஒரே இடத்துக்கு வந்திருக்கிறோமே, என்ன பாக்கியம் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய கிருபை, நம்ம பிள்ளைங்க வராம போயிட்டாங்களே அப்படின்னு அப்போ வேதனைப்படுவோம். இந்த பரதேசி பாதாளம். அடுத்தது ஆயிரம் வருஷ அரசாட்சி, இந்த பூமியிலேயே அது நடக்கும். அப்ப அந்த வருஷ அரசாட்சியில மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த அரசாட்சியில இருப்பாங்க. அப்ப அதுல உன் மகளும் ரட்சிக்கப்பட்டு நீயும் ரட்சிக்கப்பட்டிருந்தா அம்மாவும் இருப்பீங்க, மகளும் அங்க ஒருத்தனே தெரியும், இதோ என்னுடைய மக, இதோ என்னுடைய ரெண்டாவது மக, இதோ மூத்த மக, இதோ என்னுடைய மூத்த மகன், என்னுடைய புருஷன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ரெண்டாவது இடம். மூணாவது புதிய வானம் புதிய பூமி. இந்த இடத்துலயும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்க, அங்கேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயாச்சுன்னா இயேசு சொல்றாரு, நாம் தேவ தூதர்களை போல இருப்போம், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஏஞ்சல்ஸ் மாதிரி நம்ம அங்க இருப்போம், சந்தோஷத்தோடு இருப்போம், அங்க வியாதி இல்லை, சஞ்சலம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, எப்பவுமே சந்தோஷம். பவுலும் அதே தான் சொல்றாரு, நம்ம மரித்ததுக்கு பிறகு நாம பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் நாம ஏஞ்சல்களை தூதர்களை போல நாம இருப்போம். அதுக்கப்புறம் எப்படி அது எங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அப்படின்னு அவர் ஓபனாகவே சொல்றாரு. அப்புறம் எப்படி இருப்போம் அது நமக்கு தெரியாதுன்றாரு. சும்மா இல்லாத கதையெல்லாம் உள்ளவர்கள் தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சொல்றாரு. ஏன்னா அது எழுதப்பட்டது பைபிள்ல இவ்வளவுதான், அதை வச்சுதான் அவரும் சொல்றாரு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எண்ணாது இருக்கும்படி உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். பைபிள் எவ்வளவு எழுதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம சிந்திக்கணும். இதுக்கு மேல யோசிச்சோம்னா நம்ம விசுவாசமே நம்மளை விட்டு போயிடும். எழுதி அளவு மாத்திரமே நம்ம புரிந்து கொள்கிறது, ஏற்றுக்கொள்றது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லது. அதுவும் இதுதான் மரித்ததுக்கு பிறகு நடக்க போற விஷயம். சரி, இந்த சரீரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது இயற்கையாகவே நல்ல சந்தோஷம் கொடுத்திருக்கிறார், சிரிப்பை கொடுத்திருக்கிறார், இயற்கையிலே சரீரத்துக்குள்ள கோபத்தை கொடுக்கிறாரு. அதனால இந்த சரீரத்துக்குள்ள கொடுக்கிற அந்த கோபம் அது பாவம் அல்ல, அது கர்த்தருடையது. கர்த்தர் கொடுத்தது நம்முடைய சரீரத்திலேயே கொடுத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கும் கோபம் வருது, நமக்கும் கோபம் வருது, கோபம் வந்து பாவம் அல்ல. அதனாலதான் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. அப்போ கோபத்தை பைபிள் அட்மிட் பண்ணுது, ஆனா முன் கோபத்தை தான் ஆபத்து. அதனாலதான் ஒன்னு தெசலோனிக்கேயர் ஒன்னு தீத்தனுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் ஏழாவது வசனத்துல முன்கோபத்தில் உள்ளவங்களை மூப்பனாக சபையில சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. மற்ற தீமோத்தேயுடைய புஸ்தகத்துல மூணாம் அதிகாரத்துல யாரெல்லாம் எப்படிப்பட்டவங்க எல்டரா தெரிஞ்செடுக்கணும்னு அதுல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காங்க. தீர்த்துல சொல்லும் போது முன்கோபம் உள்ளவர்களே, ஏன்னா கோபத்தினால பிரச்சனை வராதுங்க, டக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுறாங்க பாருங்க, கமிட்டியில அப்பதான் பிரச்சனை வந்துருது. முன்கோபத்தில் பேசிட்டேன் பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க, நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? எப்போ உனக்கு அந்த பலவீனம் இருக்குதோ அந்த பொறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ இந்த பலவீனம் நம்ம இருக்கிறதுனால குடும்பமே ரெண்டா உடஞ்சு போயிடுச்சே. அந்த முன்கோபத்தில் பேசின அந்த வார்த்தை எவ்வளோ பெரிய விபரீதத்துக்கு கொண்டு போயிடுச்சு, கோர்ட்டு வரைக்கும் உன்னை கொண்டு போயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த முன்கோபம் தான் ஆபத்து. அதை வந்து கட்டுப்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே வரும்போது தான் அது கட்டுப்படும். நம்ம நாமே கட்டுப்படுத்த முடியாது. அதனால இந்த சரீரத்தில் இன்னொன்று இருக்குது, என்னன்னா செக்ஸ் ஃபீலிங். இந்த ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். இது கர்த்தர் நம்ம கையில் நம்ம சரீரத்தில் கொடுத்துருக்குது. எதுக்காக அந்த செக்ஸ் ஃபீலிங் கொடுத்துருக்கிறாரு? நம்ம பலுகி பெருகணும். இந்த ஃபீலிங் இல்லைன்னா நமக்கு குழந்தை பிறக்காது. அப்ப பலுகி பெருகணும்ன்றது தேவனுடைய சித்தம். அதுக்கு இந்த ஃபீலிங் நம்முடைய சரீரத்தில் அவசியம். ஆனா இந்த ஃபீலிங்க நமக்கு தவறான விதத்தில் பயன்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஃபீலிங் பாவம் அல்ல, நீ அதை தவறான விதத்தில் பயன்படுத்தும் போது. அதுக்குதான் ஆண்டவர் இந்த ஃபீலிங்க விவாகம் என்கிற ஒரு ஏற்பாட்டை செஞ்சு இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அது வரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சுய கட்டுப்பாடு, அதன் மூலியமாக சரீரத்தை கட்டுப்படுத்திக்கணும். எனக்குன்னு ஒரு காலம் உண்டு, அதை கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நான் தவறானபடி என்னுடைய செக்ஸ் ஃபீலிங்கை நான் உபயோகப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நம்ம கட்டுப்படுத்தணும். ஆனா நம்மளால கட்டுப்படுத்த முடியறதில்லை. ரோமருக்கு எழுத நிருபம் 7:17-24 வரைக்கும் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, நான் இச்சிக்காததை நான் திரும்ப திரும்ப செய்யறேன், வேண்டாம்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த பாவத்தையே நான் திரும்ப திரும்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். குற்றவாளி நான் அல்ல, என் சரீரமே அப்படின்னு சரீரத்தின் மேல குற்றம் சொல்றாரு. ஏன்னா இந்த ஃபீலிங் இருக்கிறதுனாலதான் திரும்ப திரும்ப எனக்கு அந்த பாவம் என்ன வருது, அந்த பாவம் செய்யணுன்ற இச்சை எனக்குள்ள வருது. 24 வசனத்துல சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அப்படிப்பட்ட ஆணானப்பட்ட தெய்வ மனுஷன் அவரே இந்த மாதிரி கதறாரு. அப்போ அவருக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. அது ரோமருக்கு எழுதின 8:1 6 வாசிச்சு பாருங்க, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஆவிக்குரிய சிந்தையோட போறோமோ பகல் முழுவதும் ஆவிக்குரிய சிந்தையோட தான் இருப்போம். காலங்காத்தால எழுந்திரிச்ச உடனே இன்டர்நெட்லயும் மற்றதுலயும் ஆபாசத்தை பார்க்கவும் ஆபாசத்தை யோசிக்கும் நீ நினைச்சனா, பகல் முழுவதும் யாரை பார்த்தாலும் பாவம் செய்யணும் போலவே தோணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு நாள் கால வாழ்க்கையும் நீ எப்படி ஆரம்பிக்கிறியோ, என்ன மாதிரி ஜெபித்து ஆரம்பிக்கிற, பைபிள் வாசிச்சு ஆரம்பிக்கணும், பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து ஆரம்பிக்கணும். அதனாலதான் தாவீது சொல்றான், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கிற சமயத்தில் நம்முடைய எல்லா அவயத்துக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் காவல் கேட்கணும். தாவீது சொல்றானே, என்னுடைய உதடுகளுக்கு காவல் வை ஆண்டவரே. சில சமயத்தில் என்னானே, ஏதாவது நான் பேசிதான் அது விவகாரம் மாதிரி ஆயிடுது, உனக்கு பிரியம் இல்லாதது நான் பேசக்கூடாது, ஒருத்தருடைய மனசை கெடுக்கிற மாதிரி பாவத்தில் என் லைஃப் என்னுடைய இஷ்டத்துக்கு அவங்களை இணங்க வைக்கிற மாதிரி நான் பேச்செல்லாம் நயமா பேசி ஏமாத்தி ஒருத்தையை கெடுக்கிறேன் ஒருத்தனை கெடுக்கிறேன் என் வாயின் வார்த்தைகள்னால, தயவுசெய்து கட்டுப்படுத்த ஆண்டவரே, இப்படிலாம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், என் உதடுகளுக்கு காவல் வையும். அதே மாதிரி கண்களுக்கு காவல் வையும். இருதயத்தினுடைய வாசல் கண்ணு, இந்த கண்ணு வழியா எதெல்லாம் உள்ள போதோ அது சரீரத்தை கெடுத்துருது. ஒருத்த கண்ணை ஜாக்கிரதையா காப்பாத்திக்கிட்டான்னா அவன் எந்த பாவத்திலையும் விழவே மாட்டான். பாவத்தை பார்க்கணும், ஆபாசத்தை பார்க்கணும்னு இந்த கண்ணை ரொம்ப விரும்பும். அப்போ ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், ஆண்டவரே இதை கட்டுப்படுத்த என்னால் முடியல, நீர் எனக்கு உதவி செய்யும். மனுஷன் தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாதுன்னு, டெஃபினட்டா முடியாது. பவுலே அப்படி கதர்ந்தவர், ஆனா அவருக்கு வெற்றி கிடைச்சது. கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அதே மாதிரி பிலிப்பிற்கு எழுதுகிற 4:9-10 வசனத்துல சொல்றாரு, முன்னெல்லாம் முடியாது முடியாதுன்னு, இப்ப என்னால முடியும். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால என்னால முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? ஒட்டக சிவிங் இருக்குது இல்லையா, அது ஜீப்ரா, அது தன்னுடைய புள்ளிய மாற்ற முடியுமா? ஏன்னா அது ஜெனட்டிக், அது ஜீன், அது அப்படிதான். ஆப்பிரிக்கா காரன் கருப்பா தான் இருப்பாங்க, என்னதான் ஃபேரன் லவ்லி எல்லாம் போட்டு தேய் தேய் தேய்ச்சாலும் மாறாது. அதே மாதிரி புள்ளி புள்ளியா இந்த மாதிரி மிருகங்கள் இருக்கும், அது தன்னுடைய நிறத்தை மாத்திக்க முடியாது. மங்கோலியா மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக், இது அந்தந்த நாட்டினுடைய இதுக்கு ஏத்த மாதிரி உன்னுடைய சரீரம் அப்படி மாறுது இருக்குது. அப்போ ஆண்டவர் ஏன் இந்த உதாரணத்தை சொல்றாரு, எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? முடியாது. ஒட்டகம் சிவிங்கி தன்னுடைய புள்ளிய மாற்ற முடியுமா? முடியாது. சரி, அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு, உன்னால முடியாது என்னால முடியும். அதுதான் சொல்றதுக்கு வர்றார். இயற்கையிலேயே நான் இப்படி பிறந்துட்டேனே, அழகில்லாம பிறந்துட்டேனே, என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா? எனக்கு கல்யாணம் நடக்குமா? இப்படிலாம் நம்ம யோசிச்சு எத்தனையோ பேர் வேதனைப்படுவோம். உண்டு, அவனுக்கு ஒரு வாழ்க்கையை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். அழகுள்ளவனுக்கும் அழகில்லாதவனுக்கும் சரி, எத்த ஒரு துணையை கர்த்தர் அவரே செய்வார். நீ அவரை நம்பிட்டனா போதும். ஆப்பிரிக்கா தேசத்திலாம் நீங்க பாருங்க, கழுத்துல குழந்தையிலிருந்தே வளையம் போடுவாங்க. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அடுத்த வளையம், அடுத்த வளையம், அடுத்த வளையம், அப்படியே கழுத்து உரல் மாதிரி போயிடும். இந்த மாதிரி உள்ள கழுத்து உள்ள பெண்களை கல்யாணம் பண்றதுக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற அந்த நீக்ரோ ஆட்கள், வாலிபர்கள் போட்டி போட்டுட்டு நிப்பாங்க. நிறைய வேட்டையாடி எலும்பு கூடலாம் காமிச்சாக்கா அந்த மாதிரி பெண்ணு உனக்கு கிடைப்பாங்க. அவங்களுக்கு அந்த பெண்ணு கழுத்து நீட்டின பெண்ணு அழகு, காக்கிக்கு தன்னுடைய குஞ்சி பொன் குஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது அழகு, நமக்கு தான் நமக்கு அது ரொம்ப கன்றாவியா இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். அதே மாதிரி சீனாக்கார மூக்கு சப்பையா தான் இருக்குது, ஆனா அவனுடைய ஆட்கள் அந்த பிள்ளைங்களை தான் ரொம்ப இஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அழகு. அதனால அவங்களுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட நிறம். அதனாலதான் உன்னத பாட்டில் கர்த்தர் சொல்ல, நீ கருப்பா இருந்தாலும் அழகாய் இருக்கிறாய். கர்த்தர் அதை ரசிக்கிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். யாருமே கர்த்தர் வெறுக்கிறதே இல்லை. அப்போ எதுக்கு இதை சொல்லணும், உன்ன நீ மாத்திக்க முடியாது, என்னால் அதை மாத்திக்க முடியும், இயற்கையே மாத்த முடியும். இந்த ஜீன் மாத்துறது ரொம்ப கஷ்டம். டயபெட்டிக்ஸ் வியாதி இருக்குது அப்படின்னாக்கா அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வருது. மூணு பேர்ல யாராவது ரெண்டு பேருக்கு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அது தொடர்ந்து தொடர்ந்து வர்ற வியாதி அது. அதை கூட அந்த ஜீனை இப்ப மாத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதை வெளியிட்டு இருக்கிறாங்க. ஜீனை மாத்த முடியும். அடுத்த ஜெனரேஷன்ல பிறக்கிற பிள்ளைக்கு பிட்ஸின் வராது. இந்த மனநோய் சிசோஃபினியான்னு சொல்றாங்களே, அந்த மனநோய் ஒருத்தருக்கு இருந்தா குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு அந்த மனநோய் வந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த ரோ வியாதியோட யாராவது வந்தாங்கன்னா உங்க குடும்பத்தில் யாருக்காவது இந்த வியாதி இருக்குதான்னு நாங்க கேட்போம். அம்மா சைட்ல யாராவது இருக்குதா, அப்பா சைட்ல யாருக்காவது அந்த மாதிரி பிட்ஸ் வருதா? அப்படி இருக்குதுன்னாக்கா இது பரம்பரை ஆயிருக்குது, அதை சுகப்படுத்த முடியாது. கட்டுப்படுத்தலாம், சுகப்படுத்த முடியாது. ஆனா அந்த ஜீனை கர்த்தர் மாத்த முடியும். கர்த்தர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிற, இது எப்பவோ கொடுத்த ஞானம். அந்த காலத்திலேயே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யாக்கோபுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்தார். யாக்கோபுடைய மாமனார் பார்த்தாரு, தான் மருமகன் என்னை விட பெரிய பணக்காரன் ஆயிட்டான் போல் இருக்குது, அவனை எப்படியும் அடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, நீ 10 வருஷம் நீ எனக்கு வேலை செய், நீ விரும்பின பொண்ணை உனக்கு நான் கல்யாணம் கட்டி கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, நீ இந்த 10 வருஷம் ஆடுகளை மேய்ச்சி புள்ளி புள்ளி ஆடுகள் பிறந்துச்சுன்னா அதெல்லாம் நீ எடுத்துக்கோ, புள்ளி இல்லாத ஆடெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ புள்ளி உள்ள ஆடு பிறக்கவே பிறக்காது. ஒண்ணு கருப்பா பிறக்கும், இல்ல பிரவுனும் வெள்ளையும் சேர்ந்து பிறக்கும், இல்ல வெள்ளையா இருக்கும், இப்படிதான் இருக்குமே தவிர புள்ளி புள்ளியா இருக்கிறதெல்லாம் மானுக்கு உரியது, ஆட்டுக்கு அந்த புள்ளி வரவே வராது. அப்போ இவன் என்ன மனசுக்குள்ள மாமனா இருக்கு, மருமகனை மட்டம் தட்டணும் அப்படின்ற எண்ணம். அப்ப நிச்சயமா புள்ளி பறக்காது. அப்போ எல்லா ஆடும் நனக்குதான், இப்ப அவனை ஓட்டாண்டி ஆக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுலாம். நல்ல மாமனா இருப்பாருங்க. இப்படி அவன் பிளான் பண்ணான். ஆனா கர்த்தர் யாக்கோபுக்கு தனி ஞானத்தை கொடுத்து ஆடுகள் பொலிகிற அந்த மந்தை இருக்க சேகரையோட தொழுவத்தில் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் மரப்பட்டைகளில இந்த பங்கஸ் இருக்கும், வெள்ளை வெள்ளையா வெள்ளை வெள்ளையா சின்ன பங்கஸ் மாதிரி இந்த ஸ்பைடர் வலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வலை எல்லாம் அந்த பட்டைக்குள்ள பாத்தீங்கன்னா புள்ளி 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 புள்ளிகளையா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பட்டைகளை சுத்திலும் எல்லாம் வச்சுட்டான். இந்த ஆடுகள் அதை கண்ணில் பார்க்க 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 அந்த ஜீன் ரத்தத்துக்குள்ளே அது அந்த ஜீனை மாற்ற ஆரம்பிக்குது. இப்போ கண்டுபிடிச்சிருக்க அந்த சயின்ஸ் அதுதானே சொல்லுது, அந்த ஜீனை மாற்ற முடியுது. நம்முடைய ஆகார பழக்க வழக்கங்களில் கூட அந்த ஜீனை மாத்தலாம்னு சொல்லி இப்ப வந்திருக்குது. இப்போ அப்போ இந்த ஞானம் யாக்கோபுக்கு கிடைச்சது, அந்த காலத்திலேயே இந்த மாதிரி செஞ்சான். அப்போ அந்த சமயத்தில் போட்ட குட்டிங்க எல்லாமே புள்ளி புள்ளியான குட்டிகளாகவே பிறந்துருச்சு. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நைட்ல எந்த ரூம்ல தங்குறாங்களோ அந்த ரூம்ல என்ன மாதிரி குழந்தை பிறக்கணும் நம்முடைய பிள்ளைங்க அப்படின்னு நம்ம விரும்புறோமோ அத மாதிரி உள்ள ஆண் பிள்ளைகளா அல்லது பெண் பிள்ளைகளா அழகுள்ள பிள்ளைகளாக எல்லா போட்டோவும் அந்த மாதிரி குழந்தை போட்டோவாவே அந்த ரூம்ல வச்சிருப்பாங்க. அப்ப கண்கள் அதை பார்க்க பார்க்க ரத்த ஓட்டத்துல அந்த மாற்றங்கள் வரும் என்பது ஒரு எதிர்பார்ப்பு, அந்த காலத்துல அந்த மாதிரி எதிர்பார்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். இயற்கைகளையே மாற்றுகிற சக்தி கர்த்தருக்கு உண்டு. ஆகவே உன்னை நீ மாற்ற முடியாது, உன்னுடைய செக்ஸ் ஃபீலிங்க உன்னால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உன் வாழ்க்கை தலைகீழா மாறிடும். இதுதாங்க மனுஷன், இதுதான் மனுஷன். அந்த மனுஷன்ல ரெண்டு மனுஷர்களை பத்தி பைபிள் சொல்லுது. ஒன்னு வெளியில காணப்படுகிற இந்த சரீரம், இன்னொன்னு உள்ளே ஆவி ஆத்மா, அதை இன்னொரு மனுஷன் சொல்றாரு. அதனாலதான் புரிந்திருக்கிறது 4:16 வசனத்துல வெளியில நாங்க அனுபவிக்கிற எல்லா பாடுகளும் உள்ளார மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, இன்னர் மேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார். அப்ப உள்ளான மனுஷன் வெளியில காணப்படுகிற மனுஷன், இந்த உள்ள இருக்கிற மனுஷனை தான் நாம் என்ன செய்யறோம். தாவீது சொன்ன மாதிரியே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி அப்படின்னு அதுக்கு நம்ம கட்டளை எடுக்கிறோம். அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவை ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி கட்டளை எடுக்கிறோம். சோ இன்னர் மேன் வெளியில காணப்படுகிற மனுஷன், இந்த ரெண்டு மனுஷங்க. ஓகே, இதோட நம்ம நிறுத்திக்கிறேன். இப்ப கடவுள் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் காலத்துல எல்லாம் கர்த்தர் கடவுள்னாலே அவர் பயங்கரமானவர், தண்டிக்கிறவர், சிக்ஷிக்கிறவர், அவர் சபிக்கிறவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டின் காலம். அப்பங்கார தப்பு பண்ணா 7 தலைமுறை வரைக்கும் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது கர்த்தர் அந்த சட்டத்தை அந்த காலத்துல ஜனங்களுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த சட்டத்தை ஏற்றினார். அதாவது ஜனங்களுடைய மெச்சூரிட்டி சரியானபடி இல்லாததுனால கொலைக்கு கொலை, ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. அதுதான் யாத்திரா புஸ்தகத்துல 23 நீங்க பார்க்கலாம். அப்போ இது ஆண்டவர் தான் அந்த சட்டத்தை ஏற்றினார். கொலைக்கு கொலை செய்யக்கூடாது, ஆனா ஆண்டவர் அந்த சட்டத்தை அப்பவாது நீ கொலை செய்யாம இருப்பதுக்காக அந்த நாளில வேதம் இல்ல உபதேசம் இல்லாத காலத்துல இந்த மாதிரி சட்டம் தேவை என்று கண்டார், அப்படியே வச்சார். அதே மாதிரி இந்த சாபத்தையும் அதே மாதிரி வச்சார். ஆனா நாளாக நாளாக மெச்சூரிட்டி வர ஆரம்பிச்ச உடனே கர்த்தர் சொன்னாரு, அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையனுடைய வாய் புளிக்குமா, இது என்ன நியாயம்? இன்னொருத்தன் சாப்பிட்டா இவன் சப்பு கொட்டுறான்னாக்கா, இது நியாயம் இல்லாத காரியம். ஆகவே அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு அப்பங்கிட்டதான் நான் கணக்கு கேட்பேன். அவன் செஞ்ச தப்புக்கு ஏன் நான் பையனை பழி வாங்கணும், பையனை ஏன் நான் தண்டிக்கணும்? அவனவனுடைய ஆத்மாவுக்கு அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அன்னைக்கே கர்த்தர் சாபத்தை நீக்கிட்டார். ஆனா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க தலையில கை வைக்கும் போது இதனுடைய மூதாதையர்கள் செஞ்ச பாவம், அந்த சாபம் தான் இப்ப நீ இந்த மாதிரி வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது தவறான உபதேசம். ஆதாமியவர் கழித்து செஞ்ச அந்த ஜென்ம பாவம் கூட ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்தார் சொல்றமே. பாவம் சாபம் யாவும் நீக்கி என்னை ரட்சிச்ச அப்படின்னு நாம பாடுறமே. அப்ப எல்லாமே சாபம் முழுவதுமே கர்த்தர் தீர்த்துட்டார். நோ மோர் கர்ஸ். அப்ப யாராவது சாபம் சொன்னானா நம்பவே நம்பாத, பைபிள் அந்த சாபம் இல்லை, அதெல்லாம் அந்த காலத்தோட போயிடுச்சு. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் தான் அந்த வியாதிய, அந்த பாவ வேதனைய, அந்த ஆபத்தை அவன் அனுபவிக்கிறான். சோ பழைய ஏற்பாட்டின் காலத்தினுடைய சட்டத்துல உள்ள இந்த மாதிரி காரியத்தை கண்டு ஜனங்களுக்கு ஒரு பயம். கர்த்தர் வந்து பயங்கரமானவர், அவர் தண்டிக்கிறவர், அவர் சிக்ஷிக்கிறவர், உண்மைதான். ஆனா அதே சமயத்துல இன்னொரு சுபாவத்தை பத்தி ஜனங்களுக்கு தெரியல, என்ன? அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படியே நீட்டி சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்குமே அவர் அன்பு மாறுறதே இல்லை. இது ஜனங்களுக்கு அந்த காலத்துல புரியல. இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் உரியவர். நாகும் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 1:2 கர்த்தர் நல்லவர், அடுத்தது அவர் எரிச்சல் உள்ள தேவன். ரெண்டு சுபாவத்தையும் அங்க பாக்குது. ரெண்டு சுபாவத்துக்கும் உரிமை உள்ளவர் தேவன். ஏன் கேட்கறதுக்கு நாம யாரு? ரெண்டு சுபாவம் அவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர், அதே சமயத்தில் அவர் அன்புள்ளவர். அப்ப இந்த அன்பை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஏற்பாட்டை செஞ்சார். அந்த காலத்துல மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் கழுவுறதுக்கு மாடு வெட்டணும், ஆடு வெட்டணும், கோழி வெட்டணும், புறாவை வெட்டணும், அது ரத்தத்தை சிந்தணும், அப்ப பாவத்தை மன்னிச்சிடலாம். ஆனா கர்த்தரே தான் சொன்னாரு, இப்படிப்பட்ட பலிகளில நான் பிரியமாக இருப்பதில்லை. தேவன் ஒரு புது திட்டத்தை மாத்தினார். லேவியராகமும் 17:11 மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அது ஆத்மாக்களுக்காக நிறைவேற்ற ஏற்பாடு செய்தேன்னு சொல்றார். அப்போ இந்த மாம்சத்தினுடைய உயிரானது ரத்தத்தில் இருக்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்திலேயே அந்த ரத்தத்துல தான் அந்த உயிர் இருக்குது. அந்த ஒவ்வொரு செல்லுலையுமே ஆக்சிஜன் இருக்கும். அந்த முழு சரீரத்துக்குள்ளயும் அந்த ஆக்சிஜன் அப்படியே சுத்திட்டு வர்றதுனாலதான் நம்ம ஜீவிக்கிறோம். ஆக்சிடென்ட்ல ரத்தம் சேதாரம் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரத்தத்தை கொடுக்கறோம். அந்த செல்ஸ் உள்ள போன உடனே ஆக்சிஜன் நமக்குள்ள வந்துருது, நமக்கு உயிர் வந்துருது. சோ இந்த உயிருக்கு உயிர் கொடுக்கணும்னா ரத்தத்தை கொடுக்கணும். ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு ரத்தம் கொடுக்கணும், உயிருக்கு உயிர் கொடுக்கணும். அதனாலதான் எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சோ ரத்தம் சிந்தணும், அதுக்குதான் ஒரு ஏற்பாடு பண்ணார். அவர் சொன்னாரு, நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவத்தையும் கழுவ மேசியாவை இந்த உலகத்துக்கு அனுப்புறேன். பரிசுத்தமான ஒரு ரத்தம் சிந்துச்சுன்னா மனுஷனுடைய பாவம் கழுவப்பட்டுடும். அப்ப அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்க போறது? தேவன் ஒருவரை தவிர பரிசுத்தமான் யாருமே இல்லை. அந்த அடிப்படையில தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை, யோவான் 3:16 தன்னுடைய ஒரே பேரானாகிய குமாரனை நம்ம உலகத்துல சாவதற்கென்றே அனுப்பி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். உலகத்தை என்ன மாதிரி அவர் நேசிச்சார். அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, சிச்சிக்க தேவனை ஆசைப்படல. நீ வாழணும், நீ ஜீவிக்கணும். அப்போ உன்னை காப்பாத்துறதுக்காகவே தான் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்குள்ள சாவதற்கென்று திட்டமிட்டு அனுப்பினார். இப்பதான் நிறைய பேர் முஸ்லீம் கேட்கிற கேள்வி, நான் மஞ்சேரின்ற இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது முஸ்லீம்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சு முதல்ல ப்ரீச் பண்றது டாக்டர்கிட்ட இதுக்கு பதில் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணுங்க. 200 குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பம், மத்தவங்க எல்லாம் முஸ்லீம்ஸ். அப்போ உடனே போலீஸ் வந்துருச்சாங்க. யாருமே போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. இவங்க துண்டு பிரதியை விநியோகிச்சு கூட்டத்தில் ஏதாவது கரெக்டா பண்ணுவாங்கன்னு இன்ஃபர்மேஷன் போய் உடனே வந்துட்டாங்க. உடனே ஐயர் மாருங்க எல்லாம் ஒருத்தர் குசுசு பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த நோட்டீஸை கையில வச்சுட்டு நான் சொன்னேன், என்ன நடக்குது இங்க, எல்லாம் நோட்டீஸ் கையில வச்சுட்டு பேசிட்டு இல்ல, அது கவனிக்காதீங்க, அது இவங்க எல்லாமே அப்படிதான் செய்வாங்க. இல்ல கொடுங்க, அது என்ன, அது எல்லாம் மலையாளத்தில் எழுதி இருக்குது. நான் உடனே ஒருத்தரை கேட்டேன், இது என்ன எழுதி இருக்குதுன்னு. அப்ப ஐயர் சொன்னாரு, முஸ்லீம்ஸ் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஒரே மகன் அப்படின்னு ஒரே பேரானாகிய குமாரன் சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ பிதாவுக்கு மனைவி யார்? இதுதான் முதல் கேள்வி. மனைவி இல்லாம குமாரன் எப்படி வருவாங்க? இது நிறைய பேருக்கு கேள்வி, முஸ்லீமுக்கு மாத்திரமல்ல நிறைய பேருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க 3 தெய்வத்தை வணங்குறீங்களா, 1 தெய்வத்தை வணங்குறீங்களா? இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் உண்டு. அப்ப இது ஒண்ணுக்கு மாத்திரம் நான் பதில் சொல்றேன், இந்த ட்ரினிட்டியை பத்தி இப்ப சொன்னா நேரம் ஆயிடும். ஆகவே முதல் காரியம் என்ன, ஏன் குமாரன்ற வார்த்தையை உபயோகிச்சாரு? எந்த பெத்த தகப்பனாவது ஒரே ஒரு மகனை சாகரத்துக்குனே சொல்லி அனுப்புவாரா? அப்போ இதனால வருகிற விளைவு என்ன, ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த ஒரு காரியத்துக்காக தன்னுடைய ஒரே மகன் கூட பார்க்காம அவனை சாவதற்கென்றே பிளான் பண்ணி உலகத்துக்கு அனுப்பினார்னா இந்த உலகத்தை எவ்வளவா நேசிக்கிறார்ன்றது அந்த கம்பேரிசனுக்காக தான் மகன் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறாரு. நான் எந்த வீட்லயாவது தங்குறேன் அப்படின்னாக்கா அவங்க பேர் இருந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு பேர் இருந்தா கூட, மகன் எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டாமா, மக அந்த பேப்பர் கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஏன் நான் சொல்றேன், நான் பெத்த மகள் அல்ல, நான் பெத்த மகன் அல்ல, என் மகளுக்கு சமமா என் மகனுக்கு சமமா, நான் பேரை சொல்லாம மகன் மகளை சொல்லி கூப்பிடுகிறேன். அதே மாதிரி அந்த உதாரணத்துக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் உபயோகிச்சார். ஒரே பேரானாகிய குமாரனே, ஒரு தகப்பனுக்கு ஒரே மகன், ஆனா சாவதற்கென்றே பிளான் பண்ணி அனுப்பினார்னா எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் இந்த மக்கள் மேல அன்பு வைத்தார் என்பதுக்கு அந்த உதாரணத்தை காமிக்கிறதுக்குனே இந்த ஏற்பாட்டை செஞ்சார். ரைட். அப்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அடுத்தது இந்த உலகத்துக்குள்ள வந்ததனுடைய நோக்கமே நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக அவர் வருகிறார். அப்ப பிறக்கும் போதே சொன்னாங்க மரியாள் கிட்ட, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடணும், ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பார். இதுக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அவருடைய பேர் இம்மானுவேல் என்று சொல்லப்படும். அப்ப இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, இம்மானுவேல். இம்மானுவேல்னாக்கா தேவன் எப்போதும் நம்மோடு கூட. சோ ஆண்டவர் பிளான் பண்ணது என்ன, இயேசு நம்மோடு கூட இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இம்மானுவேலாக பிறந்தார். அப்ப எங்கேயோ இருக்கிற தேவனே, பரமண்டல இருக்கிற தேவனேன்றதை விட எனக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் என்றத சொல்றதுக்காக. அப்ப தேவன் இப்படியாக ஒரு பிளான் பண்ணி இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேர் கூட இம்மானுவேல்னு மாத்தி வச்சப்போ பிதாவுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்ப தன்னுடைய குமாரன்ற ஸ்தானத்துல வச்சிருக்கிற இயேசு இவங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட போறார், இவ்வளவு அவமானப்பட போறார், இவ்வளவு ரத்தத்தில் சிந்த போறாரு, சாக போறாருன்னும் போது பிதாவும் என்ன பண்றாரு, கிறிஸ்துவோட கூட சேர்ந்து எந்த மனுஷனுக்காக கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினாரோ அந்த மனுஷனுடைய உள்ளத்துல வந்து தங்குவதற்கு அவரும் பிளான் போட்டார். அதனாலதான் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதை வாசிக்க கேட்டமே, அந்த வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல 23-24 வசனம் சொல்லுது, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை இப்படி திருப்பி போட்டு பாருங்க, என் வசனத்தை கை கொள்றவன் மாத்திரம்தான் நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்ல முடியும். கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல அதிகாரம் இருக்குது. நீ வசனத்தில் இப்படி ஜீவிக்கலன்னா நீ கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் சொல்ல உனக்கு எந்த விதத்திலும் உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப நீ வசனத்தின்படி கர்த்தருடைய பிள்ளையா நீ ஜீவிச்சேனாக்கா பிதா உன் பேரில் அன்பாயிருப்பார். அடுத்த வார்த்தை அதான் சொல்லுது, யெகோவா சாட்சிகள்ன்ற அந்த சபக்கார் மேல பிதா அன்பா இருக்கவே மாட்டார். எவன் ஒருத்தன் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி ஜீவிக்கிறானோ அவன் மேலதான் பிதாவும் அன்பாயிருப்பார். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவார். எங்கெங்கெல்லாம் நாம் நாங்கள் இருக்குதோ அதெல்லாம் புளூரல் முதலையே நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோம்னு சொன்னேன், அது ட்ரினிட்டியை குறிக்குது. இங்க நாங்கள் என்று சொல்லுகிறது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்துவின் வசனத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பிட்டானாக்கா திரியேக தெய்வம் நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார். வேர் இஸ் காட், கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் இல்லை, நீங்களே ஆலயமாயிருக்கிறீர்கள். இதை வச்சுதான் அவர் சொல்றாரு, நீங்க தான் ஒவ்வொருத்தரும் நடமாடுகின்ற ஆலயம், ஆலயத்துக்குள்ளதான் கர்த்தர் வசிக்கிறார். இதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவனை காட்டிலும் உங்களில் உள்ளவர் பெரியவர். அப்ப நாம ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு, வெளியே இருக்கிறாரா, பரமண்டலத்தில் இருக்கிறாரா, நமக்குள் இருக்கிறார். வேர் இஸ் காட், ஹி இஸ் இன் அவர் ஹார்ட், அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் பெரிய கிருபை பெற்றவங்க. கிறிஸ்து மாத்திரமே உள்ள வர்றதுதான் பிளான், ஆனா கிறிஸ்துவனுடைய படப்போகிற பாட்டை பார்த்து கட்டத்தை பார்த்து பிதாவும் மகா பரிசுத்தர் இந்த உலகத்துல வர முடியாது. ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம். ஆனா இந்த உலகத்து ஜனங்க பரலோகம் வரணும்னா இயேசு கர்த்தர் கழுவி அவங்க மேல வரலாம். இப்போ கர்த்தர் அட்வான்ஸாவே என்ன பண்ணிட்டாரு, மகா பரிசுத்தர் கிறிஸ்துவின் புண்ணியத்தினால நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய கிருபை பெற்றவங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே. இவங்க எப்ப வந்தாங்க, நீ மனம் திரும்பும் போது. சரி, அப்ப பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்றது அப்படின்னாக்கா அது எப்படி பெற்றுக்கொள்றது, நீ மனம் திரும்பும் போது. கை தட்டினா பரிசுத்தாவி வராது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேகமா சொன்னா பரிசுத்தாவி வராது. அந்த காலத்துல ரட்சிக்கப்பட்ட சமயத்துல என் கூட 2-3 சேர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஜெபம் பண்ணுவோம். அதுல ஒரு 2 அந்நிய பாஷையில பேசுவாங்க. அப்ப நல்ல அவங்க சாட்சி நல்லா இருக்குது, ஜீவியம் நல்லா இருக்குது. அப்ப நான் கேட்டேன், நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்களே, இது என்ன நீங்க வித்தியாசமா பாஷை எப்படி பேசுறீங்க? அப்பதான் அவங்க சொன்னாங்க, டாக்டர் இது ரொம்ப முக்கியம், அதை பேசணும், பரிசுத்தாவி வந்ததுன்னா பாஷை பேசணும் அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், அப்படின்னா எனக்கும் அது வேணுமே, நான் என்ன பண்ணலாம், எங்க சர்ச்சுக்கு வந்தாதான் அது கிடைக்கும், ஏன் இங்க வந்தா வராதா அப்படின்னு. இல்ல எங்க சர்ச்சு, உங்க சர்ச்சு எது? நாங்கெல்லாம் டிபிஎம், அந்த காலத்துல சிலோன் பெந்தகோஸ்து, நாங்கெல்லாம் சிலோன் பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவங்க. உடனே சேலத்துல சிலோன் பெந்தகோஸ்து சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு நான் போனேன். ஆராதனை முடிச்ச உடனே பாஸ்டர் எங்க ஓடி வந்தார். முன்னாடியே பாஸ்டர் எனக்கு தெரியும், அடிக்கடி எங்க தெருவில் அவங்க சபக்காரன் மூணு பேர் இருக்கிறாங்க. அப்பெல்லாம் எங்க வீட்டுக்கும் பாஸ்டரும் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துருவாங்க, இங்க ஒரு கிறிஸ்துவ வீடு இருக்குதான் தேடி தேடி வருவாங்க. இது டாக்டர் வீடுன்னு கிடைச்ச உடனே அவங்க என்ன உண்மையில நேசிக்கிறதுக்காக வந்தாங்கன்னு சொல்ல முடியாது, டாக்டர் வீடு இல்லையா பெரிய தசம்பாவம் கிடைக்கும் அப்படி எண்ணத்துலதான் அவங்களுடைய நோக்கமே. அதனால இவரை பிடிச்சி நம்ம சபையில மெம்பர் ஆக்கிட்டா நல்ல தசம்பாவம் கொளுத்த தசம்பாவம் கிடைச்சிடும். இப்படி வந்துட்டு வந்துட்டு போயிருப்பாங்க அவங்களுடைய எந்த எண்ணத்து. நாங்க ஒரு வீட்டில் இருக்க மாட்டோம், அம்மா தான் அவங்களுக்கு ஏதாவது காஃபி கொடுத்து ஊழியக்காரன் வெறுமையை அனுப்ப மாட்டாங்க, அப்படி அனுப்பி விடுவாங்க. அதனால ஒரு நாள் நான் நேரில் அவங்களை வீட்லேயே நான் பார்த்தேன், அந்த மாதிரி பழக்கம் ஆச்சு. என்ன சர்ச்சில் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், டாக்டர் வந்துட்டீங்களே இனிமே இந்த சர்ச்சுக்கே வாங்க, அந்த செத்து போன சபையில் வேண்டாம், அங்கே எல்லாம் செத்து போனது, அங்கே ஆவி இல்லை வல்லமை இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் வந்ததே உங்களை தனியா பார்த்து பேசணும், என்ன டாக்டர் எனக்கும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அந்த நிறைவு வேணும், அதை பெற்றுக்கொள்ளணும், நானும் அந்நிய பாஷையில் பேசணும், அந்த பரிசுத்த ஆவியுடைய நிறைவு வேணும். அப்ப அவர் தான் சொன்னாரு, அப்படின்னாக்கா நீங்க சனிக்கிழமை தான் நீங்க வரணும், டேரி மீட்டிங் ஒன்னு இருக்குது, காத்திருப்பு கூட்டம்னு ஒன்று இருக்குது, அவங்க உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்னேன், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டார் ஆவியானவர், என்னத்துக்கு சனிக்கிழமை வர சொல்றீங்க? இல்ல இல்ல அங்க அதுக்குமே ஸ்பெஷலா இருக்குது. சரிதான் வந்து பார்ப்போமே, ஹாஃப் டே ஆஸ்பத்திரியில லீவ் போட்டுட்டு நேரா சனிக்கிழமை சாயந்தரம் வந்தேன். வந்தா ரெண்டு குரூப் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு புதுசா பரிசுத்தாவியை பெறாதவங்களுக்குனே ஒரு தனி கூட்டம், அதான் காத்திருப்பு கூட்டம். ரெண்டு பாஸ்டர் மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் எக்ஸாமினர் மாதிரி நடந்து நடந்து ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண, இது போதாது, இந்த ஸ்பீடு போதாது, இப்படி எல்லாம் கத்தினாலும் வராது, இன்னும் கொஞ்சம் கத்தணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும், இன்னும் கொஞ்சம் நடுங்கணும், கை தட்டு ஆட்டு சீக்கிரம் ஏசு 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 சொல்லு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வந்துருச்சு வந்துருச்சு அபிஷேகம் வந்துருச்சு, நீ இந்த பக்கம் வா, மத்தவெல்லாம் அப்படி இரு அப்படி. ஏசு ஸ்தோத்திரம் சொல்லி வரலையா, ஏசுன்றதை சொல்லு இப்ப வரும் பாரு. அப்பதான் பார்த்தேன், ஆண்டவரே நல்ல வேலை இப்பவே நீ காமிச்சு, இந்த பத்திய பைத்தியக்கார உண்மையில என்ன சேர்த்தாம விட்டீரு, என்ன இப்பவே எனக்கு தெளிவு கொடுத்துட்டே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அன்னைக்கு வெளியே வந்தவன் தான். இந்த மாதிரி அந்நிய பாஷை பேச கத்து கொடுக்கிற கூட்டம் இருக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். சோ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுக்கு வெளி அடையாளங்கள் உன்னுடைய கிரியைகள் தான். ஒன்பது கனிகளை பற்றி சொல்றாரு இல்லையா, ஆவியின் கனிகள். பரிசுத்தாவி பெற்றா அந்த கனிகள் என்ன, சுபாவம் என்று பேர் அதுக்கு, தீர்க்க நீண்ட சமாதானம் இச்சை அடக்கம் இதெல்லாம் வரிசை. அந்த ஒன்பது கனிகளை பத்தி சொல்றா இல்லையா, ஒன்பதுல நிறையவே இருக்குது அந்த கனிகள். அது வந்து ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அது அப்ப அந்த கனிகள் உன்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கல் லைஃப்ல கிடைக்கும், பரிசுத்தாவி உனக்குள்ள வந்துட்டாக்கா. அப்ப அது எப்படி கிடைக்கும், நீ வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகணும். எபேசியர் 1:13 இதோட நான் முடிக்க போறேன். அப்போ அதுல என்ன சொல்லுது, நீங்கள் வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யோவேல் தீர்க்கதரிசின் மூலமாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னாரு, அந்த பரிசுத்த ஆவிய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான உங்களுடைய உள்ளத்துல வைத்து மேலே முத்திரை போடப்படுவீர்கள். இதுதான் வசனம் சொல்லுது. மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே முத்திரையிடப்படுவீர்கள். முத்திரைக்கு என்ன அர்த்தம், சீல் வைக்கிறது அர்த்தம் என்ன, ஓன் பண்ற, இவன் என்னுடையவா, இவன் என்னுடையவன். எங்க கம்பெனி பார்சல் வந்திருக்குது அப்படின்னா உடனே பார்சல் தூக்கி வைப்பாங்க, இல்லைங்க அந்த சீல் எங்க கம்பெனி சீல் இல்ல, அங்க ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, அதுல எங்க கம்பெனி சீல் இருக்குது,
அது எங்க கம்பெனி சீல், அது எங்க கம்பெனியினுடைய பார்சல் அது. அப்ப அந்த மாதிரி கர்த்தர் என்னுடையவள் என்னுடையவன் சொல்றதுக்கு மேல சீல் வைக்கிறார். உள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன். எப்ப வந்தாங்க? நீ மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்றிய, அப்போ உள்ள வர்றாங்க. இதுதாங்க வேத புஸ்தகம் படிக்கிற டீச்சிங். மற்றபடி அந்த பரிசுத்தாவியனுடைய அந்த வரம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியத்தை கேட்கக்கூடாது. ஆவியானவரை வாரும் கேட்கக்கூடாது. எந்த சீஷர்களாவது அப்படி கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருக்காங்களா? ஆவியானவர் வாரும், எனக்குள்ளே வாரும், இப்ப வாரும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா? இந்த இடம் அசைய வாரும், இடம் அசைஞ்ச உன் நிலைமை என்ன ஆகும்? இப்படிலாம் பாட்டு ஈர்த்து விட்டுறாங்க. இந்த இடத்தை அசைகிற மாதிரி வாரும்னா அவன் அசைஞ்சதுனால எத்தனை பூமி எந்திரிச்சு? அன்னைக்கு அசைஞ்சதனுடைய காரணம் வேற, இப்ப நம்ம அப்படி கேட்க கூடாது. சரி, அப்ப என்னதான் கேட்கலாம்? கேட்க கூடாது. வரங்கள் கொடுக்கப்பட வேண்டியது, கேட்கப்பட வேண்டியது அல்ல. நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வரணும்னா என்ன? கிஃப்ட். கிஃப்ட போய் யாராவது கேட்பாங்களா? இப்ப எனக்கு 14ஆம் தேதி கல்யாணம், இன்விடேஷன் கார்டை உங்க வீட்டுக்கெல்லாம் நான் கொண்டு வந்து கொடுத்துட்டு கண்டிப்பா குடும்பத்தோட வரணும். வரும்போதே ஒரு வாஷிங் மிஷின் இல்லாட்டி டிவி ஏதாவது ஒண்ணு கிஃப்டா கொடுங்க. அப்படின்னா என்னையா நாகரிகம் இல்லாதவன் கிஃப்ட் எல்லாம் கேட்டு வாங்குறான்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்போ கொடுக்கப்படும். நீங்களா விரும்பி கொடுக்கறது தான் பெரிய கிஃப்ட். ஆண்டவர் எந்தெந்த ஊழியத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு என்ன மாதிரி வரம் செயல்படணுமோ அந்த வரத்தை அவர் கொடுப்பாரு. அது நம்ம கேட்கவே கூடாது. அப்ப அப்படி வேத புஸ்தகம் இவ்வளவு தெளிவா சொல்லும்போது இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க. இதை பத்தினா நான் எழுதி அறிவிச்சதுக்கு பிறகுதான் ஃபாதர் பெர்கமன்ஸ் ஒரு புது பாட்டை ஏற்றினார், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆவியானவரே. என்ன அழகான பாட்டு தெரியுமா? ஜீவனுள்ள பாட்டு, அது அர்த்தமுள்ள பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டு அர்த்தத்தோட நம்ம பாடத்தை விட்டுட்டு வாரும் 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 சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா அது அர்த்தம் இல்லாத மீனிங்லெஸ் சாங் என்று அர்த்தம் அது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உண்டு, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உண்டு, அந்நிய பாஷை உண்டு. ஆனா அந்த பைபிள் எழுதப்படாத சபைக்கு அது வரமாக கொடுக்கப்பட்டது, அடையாளமாக கொடுக்கப்படவில்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாக்க நல்லது. சரி, இப்ப நம்ம சரியானபடி மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாக மாற பாவத்தெல்லாம் நம்ம அறிக்கை செஞ்சிட்டோம்னாக்கா ஆவியானவர் உள்ளே வருகிறார். அதனால எபேசியர் 4:30 சொல்லுது, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உள்ளே இருக்கிறாரு. எப்ப வந்தாரு? வசனத்தை நீங்க கேட்டு மனம் திரும்பும் போது. யோவான் 14:16 உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன். சீஷர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இயேசு மரித்து உயிர் தெளிந்து பரமேறி போயிட போறார். அப்புறம் நமக்கு குரு, நம்மளை வழிநடத்த யாரு? இந்த எண்ணம் சீஷர்களுக்குள்ள வந்த உடனேதான் ஆண்டவர் சொன்னார், உங்களை அனாத மாதிரி நான் விட மாட்டேன், நான் போவேன், வேறொரு தேற்றரவாளனை என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி நான் போய் அனுப்புவேன். என்றென்றும் உங்களோட இருக்கும்படி. பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆவியானவர் வந்துட்டு வந்துட்டு போவார். கிதியோன் மேல இறங்குவாரு, கிரியை செஞ்சுட்டு போயிடுவாரு. சிம்சோன் மேல இறங்குவாரு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிட்டு போயிடுவார். ஆனா இப்போ கிறிஸ்துவனுடைய புண்ணியத்தினால நிரந்தரமாக நமக்குள் தங்க ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார். நான் போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். நான் பரலோகத்துக்கு பரமேறி போனதுக்கு அப்புறம் நான் அந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள்ள என்றென்றும் நிலைச்சிருக்கும்படியாக. அப்போ அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பார், நம்ம விட்டு போக மாட்டார். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ திரும்ப அவரை வச்சுக்கிட்டே நீ பாவம் செஞ்சனா சொல்லி சொல்லி பாப்பாரு, கேட்கல அப்படின்னா ஆவியானவர் மனிதனோடு எப்போதும் போராட மாட்டார். போராடி போராடி பாப்பாரு, நீ மனம் திரும்பல ஒரேடியா உன்னை விட்டு போயிடுவாரு. அதுதான் நடக்கும். அதனாலதான் எபேசியர் 4:30 சொல்றாரு, உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. அவரை வச்சுக்கிட்டே நீங்க அப்படி பேசுறீங்களே, உங்க வீட்டுக்குள்ள பேசுற அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த கான்வர்சேஷனை உள்ள இருக்கிற கர்த்தர் கவனிக்கிறாரு. இந்த உணர்வு இருந்தீங்கன்னா உங்க வாயின் வார்த்தையில ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க, பேசுற வார்த்தைகளில ஜாக்கிரதையா இருப்பீங்க. போற இடத்துல என்னை காண்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அவர் இதெல்லாம் நான் எங்கெங்க போறேன், யார்கிட்ட பேசுறேன் எல்லாம் அவருக்கு தெரியும். இந்த எண்ணத்தோடு
இன்றைக்கு ராத்திரி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே முதலாவது சரியான மனம் திரும்புதலை நீர் எனக்கு தந்தா, பிதா குமாரன் பரிசுத்தாவியான் திரியேறு தேவன் எனக்குள்ள வந்துருவாரே, நான் அவரை சுமந்து கொண்டு திரிகிற ஒரு ஊழியக்காரனாய், ஒரு மனுஷனாய், ஒரு விசுவாசியாய், கடவுளை சுமந்து கொண்டு திரிகிற மனுஷனாக ஜீவிக்க எனக்கு தாரும், நடமாடுகின்ற ஆலயங்களாக எங்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றும். கர்த்தர் எங்கேன்னு கேட்கிறாங்க, எனக்குள் இருக்கிறார், எனக்குள் ஜீவிக்கிறார். முன்னெல்லாம் பரமல்ல தேவன் சொன்னோம், ஆனா இப்போ எனக்குள் ஜீவிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி உண்மையில உனக்குள்ள இருக்கிறாரா? நீ சரியா மனம் திருப்பி இருந்தா தைரியமா சொல்லலாம், என்னோடு எனக்குள் என்னிடத்திலேயே இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். யாருக்காவது என்னுடைய பத்திரிகையோ என்ன இந்த காரியங்களை பிரசங்கத்தை பத்தி உள்ள கேள்வி ஏதாவது கேட்கணும்னா எனக்கு கடிதம் மூலமா எழுதலாம். டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5 இந்தியான்னு போட்டிருங்க. ஏன்னா சேலத்தில் ஒரு சேலம், இந்திய அமெரிக்கால ஒரு சேலம் இருக்குது, அது வழியா சுத்திட்டு வந்துடும். அதனால டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5 இந்தியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற கர்த்தாவே, கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்த நாங்கள் கிறிஸ்துவை எங்களுக்குள் வைத்துக் கொள்ளாம தூரத்திலிருந்தே படத்தை பார்த்து ஆராதிக்கிற தெய்வமா இருக்கிறோம், சிலுவையை பார்த்து ஆராதிக்கிற மக்களா இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற தேவனாய் எப்போதும் எங்களோடு இருக்கணும். மரண பயம் அப்ப இருக்காது, வியாதி இருந்தாலும் அதை குறித்து கவலை இருக்காது. எங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோன்னு பயப்படவே மாட்டோம், ஏன்னா எங்களுக்குள் நீர் இருக்கிறீர், எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர். நீர் இருக்கும்போது நான் என்னத்துக்கு பயப்படணும்? எங்க பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அப்படிப்பட்ட ஒரு தைரியமும் எண்ணமும் ஒரு கான்பிடன்ஸும் எங்களுக்கு வந்துடுமே. இதுவரைக்கும் நீர் வெளியே நின்னது போதும் ஆண்டவரே, தயவுசெய்து எங்களுடைய உள்ளத்திலே வாழும். இதோ இருதயத்தின் வாசலை நான் தட்டிக் கொண்டிருக்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆமாண்டவரே, நிறைய கூட்டங்கள் நாங்கள் கலந்துகிட்டோம், எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டோம், நீர் வாசலிருந்து தட்டி தட்டினீர், பல வசனத்தின் மூலமா பேசினீர், ஆனா இறுதிய கடினத்தோடு தான் இந்த இடத்தை விட்டு போனமே தவிர ஒரு மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அப்படி யாராவது இன்னைக்கு சொல்லி தங்களுடைய பிரச்சனையை தங்களுடைய பாவத்தை கன்ஃபஸ் பண்றாங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சு அவருடைய இருதயத்துக்குள்ள நீர் கடந்து வந்து உலகம் தருகிற விதத்தில் நான் உங்களுக்கு தருகிறதில்லை, உலகம் தராத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னிறேன். அந்த சமாதானம் எங்களுக்கு வேணும், மனதிலே ஒரு நிம்மதி வேணும். நீர் உள்ள இருந்தாதான் அது முடியும். கிருபை செய்யும் ஆண்டவரே. யாருமே வெறுமையாக இந்த இடத்துட்டு போகக்கூடாது, இயேசுவை சுமந்து கொண்டு போகிற மக்களாய் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ளும் வாரும் ஆண்டவரே, வாரும். எங்கள் எல்லாரையும் சமாதானப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஜெபித்த எல்லா விஷயத்தோடும் வந்த எல்லாரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதாகாலமும் நிலைத்திருப்பதாக, ஆமென்.